வணக்கம் சுபி நந்திவர்மன் அவர்களே.
வணக்கம் ரேணுகா.
நாங்கள் வேலை தேடும்போது கவனிக்க வேண்டிய விடயங்கள் பற்றி தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் இரண்டு முக்கியமான விடயங்கள் பற்றி பார்ப்போம். முதலில், வேலை தேடுகின்ற போது எவற்றிற்கெல்லாம் உஷாராக அல்லது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுங்கள்.
இது நல்ல ஒரு கேள்வி. என்ற பலர் இதை பற்றி யோசிப்பதில்லை. வேலை கிடைத்தாலே காணும் என்று ஒரு யோசனையுடன் வேலையை அணுகுவார்கள். என்னென்ன ரெட் ஃபிளாக்ஸ் கவனிக்க வேண்டும் என்றுதான் நான் இதுல சொல்ல வர யோசிக்கின்றேன். முதலாவதாக, வேலை என்ன என்று அவர்கள் உங்களுக்கு விவரமாக ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷனை கொடுக்க வேண்டும். அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ல சரியாக நீங்கள் என்ன பணி செய்வீர்கள், உங்களிலிருந்து என்ன எதிர்பார்க்கப்படுகிறது, விலாவாரியாக அவர்கள் கூறியிருக்க வேண்டும். அதை பார்த்து உங்களுக்கு அது செய்ய முடியுமா, உங்களோட ஸ்ட்ரென்த்ஸ் உங்களோட டேலண்ட்ஸ் எல்லாம் அதுக்கு மேட்ச் ஆகுமான்னு பார்த்து உங்களுக்கு சந்தோஷம் வந்தோடனே அதுக்கு அந்த மாதிரி ஜாப்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறது தான் நல்லது. அப்படி ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அவர்கள் தர முடியாது என்று சொன்னால் அது ஒரு ரெட் ஃபிளாக் என்று தான் நான் கருதுவேன். ஏனென்றால் அவர்களுக்கே தெரியாது நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்று. ரெண்டாவதாக, உங்களோட சலரி விவரங்களை முதலாக அவர்கள் கேட்டுக்கொண்டால் அதுக்கும் உஷாராக இருக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் முந்தி ஒரு வேலையில இருக்கும் பொழுது லோ பேண்ட் லெவல், அதாவது குறைந்த ஒரு சம்பளத்தை இருந்திருப்பீர்கள் நீங்கள் செய்கிற வேலைக்கு. ஏனென்றால் அது சின்ன கம்பெனியாக இருந்திருக்கும். வெவ்வேறு காரணங்களாலே உங்களுக்கு அந்த மார்க்கெட் நிலவரத்துக்கு உங்களுக்கு பணம் கொடுத்துருக்க மாட்டார்கள். ஆகவே நீங்கள் உங்களை சலரிய முதலே சொல்லிவிட்டால் அதை பார்த்து கொண்டு ஒரு 10% 15% கூட கொடுத்து போட்டு இவரை எடுக்கலாம் என்ற நம்பிக்கையில சலரியை குறைக்கலாம். ஆகவே நீங்கள் உங்களோட சலரியை கூற முதல் இந்த பேண்ட் லெவல்ல இருந்து அந்த மாதிரி சொல்லுங்கோ. ஏனென்றால் அப்பதான் உங்களுக்கு குறைவாக பணத்தை கொடுக்காமல் உங்களுக்கு சரியான மார்க்கெட் ரேட்டுக்கு சலரி கொடுப்பினம். அடுத்ததாக, ஏன் இந்த ஜாப் வேகன்சி வந்தது என்று அவர்களை கேட்க வேண்டும். அவர்கள் என்ன பதில் சொல்கிறார்கள் என்ற பொறுத்து உங்களுக்கு அதுல நம்பிக்கையா இருக்க வேண்டும். ஏனென்றால் மேனேஜருக்கும் எம்ப்ளாயிக்கும் இடையில பிரச்சனை வந்து எம்ப்ளாயியை டெர்மினேட் பண்ணியிருக்க கூடும். வளமையா சொல்ல மாட்டார்கள், ஆனால் அவர்கள் என்னென்று அதை விளங்கப்படுத்துகிறார்கள் என்றதை பொறுத்து உங்களுக்கு அவர்களின் நோக்கங்கள் கொஞ்சம் புரியக்கூடியதா இருக்கும். ஆகவே அதை வடிவாக அவங்க விளங்கப்படுத்தாம விட்டா அதுவும் ஒரு ரெட் ஃபிளாக் என்றுதான் நான் கருதுகின்றேன். கடைசியாக, வேலை உங்களுக்கு தரும் பொழுது அவர்கள் ஒரு ரிட்டன் கான்ட்ராக்டை தருவார்கள். அதுக்கு முன்னாடியாக உங்களுக்கு ஒரு வேர்பல் இண்டிகேஷன், என்னென்ன சேலரி என்னென்ன டேர்ம்ஸ் என்று சொல்லியிருப்பாங்க டெலிஃபோன்ல. நீங்கள் அதை ஒப்புக்கொண்டிருந்தால் உடனே ரிட்டன் கான்ட்ராக்ட் வரும். அந்த ரிட்டன் கான்ட்ராக்டை நீங்கள் கவனமாக ஒவ்வொரு வசனமாக பார்க்க வேண்டும். அந்த ரிட்டன் கான்ட்ராக்டுக்கும் வேர்பலாக என்ன சொன்னார்களோ அதுக்கும் இடையில வித்தியாசம் இருந்தால் உங்களுக்கு அது ஒரு ரெட் ஃபிளாகா இருக்க வேண்டும். உடனே அவர்களிடம் போய் ஏன் இப்படி செய்தீங்கன்னு கேட்காமல், ஏன் என்ன எனக்கு இது விளங்கையில ஒரு விளங்கப்படுத்துங்கோன்னு கேட்டால் அவர்கள் அதை உங்களுக்கு வடிவா சொல்லுகிறார்களான்னு பார்த்து அது உங்களுக்கு நம்பிக்கையை தரும் என்றால் அது சென்று அந்த இடத்தில் வேலை செய்வது நல்லதா இருக்கும். அப்படி போய் அவர்கள் வேறு ஒரு குறைகளும் நிறையலையும் சொல்லி அதால நாங்கள் மாத்தி விட்டோம் என்று சொன்னால் நீங்கள் அதுக்கு உஷாராகி அந்த வேலையை எடுப்பது அவ்வளவு நல்லதில்லை என்று நான் நினைக்கின்றேன். ஆகவே வேலை எடுக்கும் பொழுது வேலை கிடைத்து விட்டது என்று உடனே எடுக்காமல் இந்த மாதிரி அறிகுறிகளை பார்த்து அதெல்லாம் நல்லதா இருக்குன்ற ஒரு நம்பிக்கை வரும் பொழுதுதான் நீங்கள் அந்த வேலையை எடுத்து செய்வது நல்லது என்று நான் நினைக்கின்றேன்.
சரி, அடுத்ததாக இந்த ரெக்ரூட்டர்ஸ், வேலை வழங்குநர்கள், இவர்களை நாங்கள் எப்படி அணுக வேண்டும் என்று விளக்குங்கள். அத்துடன் அவர்களுடன் நாம் எப்படி அவதானமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று கூறுங்கள்.
தற்போதைய காலத்தில் ரெக்ரூட்டர்ஸ் ஒரு பெரிய பங்கினை எடுக்கின்றார்கள். நீங்கள் லிங்க்டின்ல போய் வாசிச்சு பார்த்தால் பலரும் ரெக்ரூட்டர்ஸ் அப்படி செய்து விட்டார்கள், எங்களை ஏனென்று கேட்கிறார்கள் இல்லை, எங்களுக்கு விருப்பமில்லாத வேலையை திணிக்கின்றார்கள், எங்களை நடத்துகின்றார்கள் இல்லை என்று பலரும் பலவாது சொல்லுவார்கள். ஆனால் ரெக்ரூட்டர்ஸ் ஆஸ்திரேலியா தன்னும் வேற ஓவர்சீஸ் கண்ட்ரீஸ்லேயும் அவர்கள் பெரிய ஒரு பங்கினை வகிக்கின்றார்கள் வேலை தேடும் பொழுது. ஏனென்றால் பல வேலைகளை பார்க்கும் பொழுது ரெக்ரூட்டர்ஸிடம் தான் அது இருக்கின்றது. ஆகவே அவர்களை தவித்து கொண்டு வேலை எடுப்பது என்றால் கஷ்டமான விஷயம் என்று நான் நம்புகின்றேன். ஆகவே நீங்கள் ரெக்ரூட்டர்ஸ் என்னென்று அணுக வேண்டும் என்று கொஞ்சம் யோசித்து பார்த்து அதை நல்லா செய்தீர்கள் என்றால் நல்ல வேலை கிடைக்கும் என்று நான் ஊகிக்கின்றேன். எப்படி நீங்கள் ரெக்ரூட்டர்ஸ் அணுக வேண்டும்? முதலாவதாக உங்களோட நெட்வொர்க்ல நல்ல ஒரு ரெக்ரூட்டர்ஸ் யாரையும் ரெக்கமெண்ட் பண்ணா அவர்களிடம் போய் நீங்கள் உங்களை அறிமுகப்படுத்தி அவர்களை உங்களை எவ்வளவு நல்லா இருக்கிறீர்கள் என்று நம்பிக்கை ஊட்டு முகமாக கதைத்தீர்கள் என்றால் அவர்கள் உங்களை கவனமாக எடுத்து வேற வேற ஜாப்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவார்கள் என்று நம்புகின்றேன். ஆகவே உங்களோட நெட்வொர்க்ல நல்ல ரெக்ரூட்டர்ஸ் யார் என்று கேட்டு அவர்களை தேடி அவர்களிடம் ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்றது வலு முக்கியம் என்று நினைக்கின்றேன். அடுத்ததாக நீங்கள் ரெக்ரூட்டர்ஸை அணுகும் பொழுது என்ன ஜாப்ஸ் உங்களுக்கு சரியாக வரும் என்று முதலே நீங்கள் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர்கள் வார ஜாப்ஸ் எல்லாத்தையும் உங்களை சிலவில எடுத்து கேட்டு நீங்கள் இந்த வேலைக்கு போறீர்களா இந்த இன்டர்வியூ போறீர்களா என்று கேட்பார்கள். ஆனால் நீங்கள் துணிவாக உங்களுக்கு சரியில்லையென்றா இந்த வேலை எனக்கு சரிப்பட்டு வராது என்று நீங்கள் திடமாக சொல்ல வேண்டும். ஏனென்றால் ஓமன் சொல்லி போ இன்டர்வியூ போயிட்டு அவங்களோட நேரத்தையும் மினக்கடுத்தி போட்டு வேலை தேவையில்லை இது சரியில்லை எனக்கென்று தேர்ந்து சொன்னீங்கன்னா அவங்களுக்கு கோபம் வரும். ஏனென்றா இந்த மாதிரி இடங்கள்ல வெரி ஸ்மால் இண்டஸ்ட்ரி என்று சொன்னபடியா அவர்கள் கதைப்பார்கள். அப்ப உங்களை பற்றி இப்ப இந்த திருப்பி இந்த கேண்டிடேட்டை ரெக்கமெண்ட் பண்ணாதேங்கோ ஏண்டா இவர் எங்களோட காலத்தை மினக்கடுத்தி போட்டாரெல்லாம் சொல்லுவாங்க. அப்ப முதலே உங்களுக்கு என்ன சரியான வேலை என்று உங்களுக்கே நல்லா தெரிஞ்ச பிறகு அவர்கள் என்ன உங்களுக்கு முன்னால வைக்கிறார்கள் அது உங்களுக்கு சரிப்பட்டு வருமா என்று யோசிச்சு ஓம் இல்லையன்னு சொல்றதுதான் புத்தியான விஷயம். அடுத்ததாக உங்களோட ரெசியூமே கவர் லெட்டரை நீங்கள் அந்த நிறுவனங்களுக்கு அனுப்பும் மாதிரியே அவர்களுக்கும் நல்லபடியாக சரியாக குட் கன்சைஸ் ரெசியூமே அண்ட் கவர் லெட்டர் அவங்களுக்கும் அனுப்புங்கோ. என்றால் இவங்களுக்கு தன பேர் நெட்வொர்க்ஸோட இருக்கிறபடியா நல்ல ரெக்ரூட்டர்ஸ் நல்லபடி நடத்தினீங்கள் என்றால் அவர்கள் உங்களை இம்ப்ரெஸ்ட் ஆகி உங்களை நல்ல வேலைகளுக்கு அறிமுகப்படுத்துவார்கள். உங்களோட இன்டர்வியூ ஸ்கில்ஸும் நீங்கள் அந்த நிறுவனங்களுக்கு போகும் போது எப்படி தயார் பண்ணி நல்ல உற்சாகத்துடன் போறீர்களோ அதன்படிதான் ரெக்ரூட்டர்ஸையும் போய் மீட் பண்றது புத்தியான விஷயம். அடுத்ததாக நாலாவதாக நீங்கள் உங்களோட நோ யோர் வொர்த் என்று முதலே சொன்னேனே, நீங்கள் மார்க்கெட் பிளேஸ்ல எவ்வளவு உங்களுக்கு உங்களோட ஜாப்புக்கு எவ்வளவு பே பண்றாங்க ஒரு பேண்டோ நீங்க தீர்மானித்து கொண்டுதான் ரெக்ரூட்டர்ஸோட கதைக்க வேண்டும். ஏனென்றால் சில வேலை வேலைகள் கிடைக்கிற அளவுக்கு அவங்க உங்களை சொல்லுவாங்க இது நல்ல வேலை சம்பளம் பத்தாட்டியும் நீங்கள் எடும்போ உங்களுக்கு இதுதான் சரி எந்த மாதிரி கதைச்சு விடுவார்கள், நீங்கள் நம்பி விடுவீர்கள். ஆகவே உங்களோட ரிசர்ச்சை முதலே செய்து கொண்டு எது உங்களுக்கு சரி என்ற அந்த செலவு பேண்டையும் நல்லா தீர்மானித்து கொண்டுதான் அவர்களை பார்க்க வேண்டும். ஆகவே முன்கூட்டியே நீங்கள் ஆயத்தம் செய்து கொண்டு ரெக்ரூட்டர்ஸை அணுகினாத்தான் அது நல்லபடியாக போகும். அவர்கள் எப்படி உங்களை ட்ரீட் பண்றார்கள் என்றதை நீங்கள் ஆகலும் மனநோக கூடாது. ஏனென்றால் அவர்கள் பலரையும் சந்திப்பார்கள், சிலர்களை நல்லா நடத்துவார்கள், சிலவர்கள் சரியாக நடத்துவதில்லை. நல்ல ரெக்ரூட்டர்ஸ் இருந்தால் அவர்களுக்கு தொடர்பை உண்டாக்கி ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணி ஒரு நல்ல வேலை எடுக்கிறது நல்ல புத்தியான விஷயம் என்று நினைக்கின்றேன்.
மிக்க நன்றி திருமதி சுபிநாந்தி வர்மன் அவர்களே. இரண்டு அம்சங்கள் பற்றி தெளிவாக விளக்கியிருந்தீர்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் சில விடயங்கள் பற்றி உரையாடலாம். நன்றி, வணக்கம்.
நன்றி, வணக்கம்.
SBS தமிழ் ஒலிபரப்பின் நிகழ்ச்சிகளை திங்கள், புதன், வெள்ளி மற்றும் ஞாயிறு இரவு 8 மணிக்கு வானொலியில் நேரடியாக கேட்கலாம். அது மட்டுமல்ல, sbs.com.au/tamil என்ற இணையதளத்தில் ஆன் டிமாண்ட் மூலமாகவோ அல்லது SBS ரேடியோ மொபைல் ஆப் மூலமாகவோ செவிமடுக்கலாம்.